ಗರುಡಾಲ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದಂ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ವಕ್ತಾರಮಾಸಾಧ್ಯಯಮೇವ ನಿತ್ಯ ಸರಸ್ವತೀ ಸ್ವಸ್ಥರಮಂಗಿತಾಸೀತ್ ನಿರಕ್ತಸುಕಲಂಕಪಂಕ ನಮಾಮಿದಂ ಶಂಕರಮಸ್ತಿದಂಗ್ರಿಂ. இன்னைக்கு புண்ணிய தினம். என்னை பற்றி விசேஷமாக பிரம்மஸ்ரீ மணி அவர்கள் அழகாக சொன்னார். இன்னைக்கு தை அமாவாசை தினம், புதன்கிழமை, மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப சேர்ந்ததான உயர்ந்ததான திரு நட்சத்திரம் சிராவண நட்சத்திரம். எல்லாத்தையும் விட ஆச்சாரியருடைய பரமானுகிரகம் நமக்கு கிடைச்சதான தினம். நம்ம நாட்டில் இன்னைக்கு வைத்திய தர்மம் நிலைச்சு நிற்கிறது என்று சொன்னோமையானால் இதுக்கு முதல் காரணம் பகவத்பாதா. அவ இல்லைன்னா பௌத்த மதமும் ஜைன மதமும் நம்மளுடைய எல்லாவற்றையும் வேகம் விழுங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தோணி வேதங்களுக்கு உபனிஷத்துகளுக்கு வியாக்கியானம் பண்றேன் எனக்கூடியதான வியாஜத்தில் வேத தர்மங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். அந்த பரம்பரை வந்துட்டு இருக்கக்கூடியதான ஆச்சாரியாலும் விசேஷமாக உயர்ந்ததான ஒரு கிரந்தங்கள் எல்லாம் தயார் பண்ணி அந்தந்த சமயத்தில் தோணக்கூடியதான மனுஷாளுக்கு வரக்கூடியதான ஒரு புத்தி சக்திக்கு தக்கவாறு புத்தகங்களை எழுதியிருக்க. அது மாதிரி ஒரு புத்தகம் குருராஜரத்னமாக இன்னைக்கு வெளியிட்டோம். அவளுடைய வாழ்நாள்லயே அது யாருக்கும் தெரிய வேண்டான்னு தன்னுடைய ஹிருதயத்துல ஒரு அபிப்பிராயத்தை எடுத்து சொன்ன. அது 42 வருஷம் பீட்டாதிபத்தியத்துல இருந்தாலும் அவர் பிரிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு நமக்கு வரக்கூடியதான பாக்கியம் நமக்கு கிடைச்சது புத்தகம் இல்லை. அது என்ன, அவ வந்து அதுக்கு தனக்காக தன்னுடைய திருப்திக்காக பண்ணது. அது இன்னைக்கு லோகத்துல பார்த்தோம்னா அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்டதான அந்த பகவத்பாதாளுக்கு ரொம்ப நாம தான் தொட்டு கொடுக்கக்கூடியதான ஒரு விசேஷமான தினம். அப்படிப்பட்டதான அந்த தினத்துல நிருசிம்மதாபினி உபநிஷத்தை பத்தி பேசணும்னு சொன்னான். நானும் சரின்னு ஒத்துட்டேன். நிருசிம்மதாபினி உபநிஷத்து மிக கடினமான உபநிஷத்து. அந்த கடினமான உபநிஷத்தை நம்ம பேசணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு சக்தி விடுமோ இல்லையோ? அது யாரு கொடுக்கிறா? ஓ, அதை பேசணும்னு சொல்லி தூண்டினவரும் ஆச்சாரியாள் தான். அதை பேசக்கூடிய சக்தியும் அவர் தான் கொடுப்பாரு. அப்படின்னு நாராயணசாமி அவருடைய ஹிருதயத்துல போந்துட்டு இதை சொல்லுன்னு சொன்னார். என்னுடைய இதுல போந்துட்டு அவரே இதற்கு வியாக்கியானம் பண்ணுன்னு சொல்லணும். அவர் தான் தானா நம்ம பேச முடியாதுன்னு அவ்வளவு கடினமான ஒரு உபநிஷத்து. அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுன்னு சொன்ன இதுக்கு மூல காரணம் சுங்கேரியில உட்கார்ந்துட்டு இவெல்லாம் மதராசில் இருக்கிற பக்த ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியதான அவருடைய திருவுள்ளம். அதுல சந்தேகமே கிடையாது. பிரம்ம வித்யா பூஷணமும் பிரம்ம வித்யா ட்ரஸ்ட் நமக்கு கொடுத்துருக்குன்னா அது அவருடைய அனுகிரகம் தான். அதுல சந்தேகமே கிடையாது. பிரம்ம வித்யா பூஷணம்னு சொல்லியிருக்கார். அதுக்கு நம்ம ராஜா அவர்கள் அழகா சொல்லிவிட்டார். என்ன தெரியுமோ, ஒரு சின்ன குழந்தைக்கு அழகான பட்டு பாவாடை போட்டு கொடுக்குறேன், ஆபரணங்கள்லாம் வைரத்தோடு போட்டு கொடுக்குறேன். வைரத்தோடு இன்னைக்கு வேலை ராஜா வாக்கில இருந்து வந்து அப்படித்தான் வரும். இப்ப ஏதோ பிளாஸ்டிக் தோடு தான் போடுவோம், வைரத்தோடு போடுறா பட்டு பாவாடை கட்டி கொடுத்துட்டு இருக்க நல்லா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அதனுடைய அழகோ அதனுடைய மென்மையோ ஒன்னும் தெரியாது. ஆனா அதை பார்த்து நாம ரசிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய விஷயம் நமக்கு தெரியல, நம்ம ஏதோ ஏதோ ஆச்சாரிய சொல்லிக் கொடுத்தா. எங்க குருநாதர் இந்துக்கொள்ள சாஸ்திரையில வரட்டும் நாலு வார்த்தை சொல்லிக் கொடுத்தார். அத நமக்கு வெளியில எக்ஸ்போஷர் கிடையாது நிச்சயமா. ஏன்னா மற்ற சம்ஸ்கிருத கலாசாலைகள்லயோ அப்படியோ அவ எப்படி பேசுவா என்ன இதுன்னு தெரியாது. நான் கேட்டதெல்லாம் எங்க ஆச்சாரியாட்டிய லெக்சர் தான். அவர் கிளாஸுக்கு போவேன், அது கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மற்ற சாஸ்திரங்கள் மற்ற ஆங்கில பாஷைகள் அவை எல்லாம் படிச்சதுனால நமக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்றதுன்னு வச்சிருந்தேன். அது ஒரு நவீனமா இருக்கிறதுனால ஜனங்களுக்கும் பிடிச்சது, அவளுடைய மனசை கவர்ந்தது, அவங்களாம் அபிமானத்தை செலுத்தினேன். இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னா இதுக்கு காரணம் ஒரு எண்டுல ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், இன்னொரு எண்டுல உங்களுடைய ஒரு அபிமானமும் கௌரவம் தான். ஏன்னா இத்தனை பேர் அபிமானத்தோட வந்து கேட்கல, என்ன யார் இதை கௌரவப்படுத்துவா? இன்னைக்கு கேட்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரெண்டு பக்கமும் உபக்கிரம உபக்கிரம ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேர் நீங்க எல்லோரும் இருந்துட்டு இருக்கு. எல்லோருக்கும் உங்களுக்கு மேல உங்களுக்கெல்லாம் என் மேல இருக்கக்கூடியதான ஒரு கௌரவமோ ஒரு அபிமானமோ இவர்களை பார்த்தா நான் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவள் அவ்வளோ எதிர்பார்க்கிறாளோங்கிற பயமெல்லாம் இருக்கேன். அவள் அவளாக நடந்துட்டு இருக்க இன்னைக்கு எல்லா காரியக்கிரமங்களும் நன்னா நடக்கிறதுன்னு காரணம் அதுக்கு முதல்ல நாராயண சாமி மேல் அதுபோல அவளுடைய சேர்ந்ததான குரூப் எல்லோரும் என் மேல வச்சுட்டு ஒரு விசேஷமான சின்னதான ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட விடாம எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கா. ரெண்டு மாசமா அப்பப்பா எனக்கு போன் பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்ன இது இது நடக்கிறது ஆச்சாரியாளுடைய காரியம். அது வந்து விசேஷமாக உபநிஷத்தை பத்தி பேசுறோம். உபநிஷத்தை பேசுறதுக்கு ஒரு குரு சிஷ்யாலும் இருந்தா போறோம், வேற யாரும் வேண்டியது இல்லையே. ஆனா என்ன சொல்றாங்க, அவருக்கு நடக்கிற காரியம் பர்ஃபெக்டா நடக்கணும், எல்லோருக்கும் உபயோகப்படணும். நிசிம்மதாபினி உபநிஷத்துங்கிறது சாதாரணமாக பிரபலமான உபநிஷத்து இல்லை. இருந்த போதிலும் அதுல இருக்கக்கூடியதான மந்திரங்களை மிக மந்திரங்களை பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியால் எடுத்திருக்காங்க. இந்த பகவத்பாதால் மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ பாஷ்யத்திலையும் ஸ்ரீ பாஷ்யத்திலையும் அதே போல துவைத பாஷ்யத்திலையும் இந்த உபநிஷத்தை பத்தி நிறைய விவகாரங்கள் கையாண்டிருக்காங்க. ஆகையால் அது சிறந்ததான ஒரு உபநிஷத்தாக கருதப்படுகிறது. பிரசித்தமாக இருக்கக்கூடியதான 10 உபநிஷத்துகளை விட ஆச்சாரியர் எடுத்ததான மந்திரங்கள் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல எடுத்திருக்கார். அதே போல கௌஷிகை பிராமணத்தை உபநிஷத்துல எடுத்திருக்கார். அதே போல இந்த மந்திரத்தை அதோட நம்மள பூர்வாச்சாரியால் எல்லோரும் பார்த்தாடையினால் அப்பைய தீட்சிதரோ அல்லது மற்ற ஆச்சாரியாலோ அத்வைத வித்யானந்தரோ இவாள் இந்த உபநிஷத்துல இருக்கக்கூடியதான மாயாம் இந்த பிரகிருதி இப்படிப்பட்டதான மந்திரங்கள்லாம் விசேஷமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த உபநிஷத்தை அது எப்படி அவர் மனசுல பூந்துருந்தோ அது என்ன தெரியல, அதை எடுத்து சொல்ல சொல்ல. ஆகையால் தான் பர்ஃபெக்டா நடக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வர்க்கம் முக்கியமான நாராயண சாமியார். அவருக்கு என்னமோ என் மேல அவ்வளவு ஒரு அபிமானம் என்ன தெரியல, நாங்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் சேர்ந்தவள் தான் இல்ல, இதை விட வசதியா இருக்கிறது அந்த ஆச்சாரியாளுடைய பாத தோழினும் அதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி விசேஷமா ரெண்டாவது இன்னைக்கு காரியக்கிரமம் அழகா நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி பாருங்க. ரெண்டு வந்திருக்கக்கூடியதான சூரிய சந்திரால் மாதிரி ரெண்டு பேர் இருக்கார். ஒருத்தர் பேசுறதுல ரொம்ப கட்டிக்காரர், ஏன்னா அவர் அட்வொகேட்டா இருக்கார். அவர் அட்வொகேட்டா இருக்காரு, அவருக்கு ஒரு ஜூனியர் ஒரு அம்மா அங்கே வந்திருக்காங்க பாருங்க. அவங்க லா படிச்சு பெரிய விசேஷமா இல்லாம கேன்சர் இம்யூனாலஜியில அவரை பிஹெச்டி வாங்கியிருக்காங்களாம். அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு வசதி அவள்லாம் வந்திருக்கார். அவளுக்கு ரெண்டு சால்வை போட்டிருக்கார். அந்த சால்வையில இவர் நல்லா பேசக்கூடியவருங்கிறதுக்கு அவர் சால்வையில மணி இருக்கு பாத்துக்க. அதே போல ராஜா இருக்கார், அவருக்கு ஒரு சால்வை போட்டிருக்கார். அந்த சால்வையில யானை போட்டு ராஜாக்கு யானை தானே இருக்கணும். யாரும் நினைச்சு பாக்கல. ஏன் சொல்ல வந்தேன்னா யாரும் இதை நினைச்சு இவருக்கு இது கொடுக்கணுங்கிறது கேட்டு வாங்கல, ஏதோ வாங்கியிருக்கார். வாங்கின போது திருப்பி போட்டிருக்கலாம் போலியோ, என்ன கொடுக்குறப்ப இது எடுத்து கொடுத்தாரு அவ்வளவுதான். ஆனா அது பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் அந்த சமயத்துல அது அமையணும்னு சொன்னா அது ஈஸ்வர அனுகிரகத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஈஸ்வர அனுகிரகம் நமக்கெல்லாம் இருக்கு, முக்கியமா உங்களுக்கும் இருக்கு. இல்லைன்னா திசைமதாபின் கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வாய்ப்பு வருமா? ஆகையால் அந்த ஆச்சாரியாளுடைய பகவானுகிரகம் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஆல்ரெடி 6 ஆரம்பிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். முன்னாலேயே சொல்லிவிட்டார் அவர், என்ன விருத்தா சிஷியா குருதிவான் இவர்கிட்ட வர வாழலாம், இவருக்கு சட்டை எடுத்து பார்த்தியானாலும் சிஷியாவுக்கு சதாபிஷேகம் ஆயிடுச்சு. எங்களுக்கு சதாபிஷேகம் ஆகட்டும் பூர்ணாபிஷேகம் ஆகட்டும் அது என்ன இருந்தாலும் உபரிஷத்து கேட்கும் பொழுது நாங்க சின்ன குழந்தைகள்லாம் என்ன சரீரத்தை மறந்துன்னா கேட்கிறோம். அப்படிப்பட்டதான அழகான சந்தர்ப்பத்துல இன்னைக்கு சிறிது நேரம் பேச போறேன், ஜாஸ்தி பேச போறது இல்ல, 10-15 நிமிஷத்துக்கு மேல பேச போறது இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உபநிடத்தை விடாதீங்க. இது சாதாரணமாக கடக்கக்கூடியதான உபநிடத்துல மறு 2 உபநிடத்து இருக்கு. அது அவசியம் நீங்க கேட்கணும். கேட்ட பிறகு வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் சொல்லணும் நீங்க சொன்னது எவ்வளவு வசத்தின்னு. ஏன்னா இது சாதாரணமாக கையாளக்கூடியதான உபநிடத்து இல்லைங்கிறது அவ்வளவுதான் சொல்லணும். நான் நன்னா பேச போறோமோ இல்லையோ அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டியது இல்லை. பேசக்கூடியது பலிக்கடிந்து பாகவதப்பட்ட பலிக்கிச்சடுவாட ராமபத்ரண்டா நே பலிக்கினா ரவஹரமகுனட்டான்னு ஒரு போத்தன் தான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்ம ராஜா அவர்களும் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி காட்ஸ் ஆசீர்வாதம் கோடான்ட்டார் அவர். அதெல்லாம் யாருக்கு தெரியும், இந்த ஊர்லயே பிறந்து அப்படியே நான் இருக்கேன், நான் இதை பத்தி யோசனை பண்ணல, வேற எதை பத்தி யோசனை பண்ணிருக்கோம், பிரம்மசூத்திரத்தை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணல. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு நிருசிம்ம தாபினி உபனிஷத்து 108 உபனிஷத்துகள்னு பிரசித்தமாக இருக்குன்னு சொன்னார். 235 உபனிஷத்துன்னு இன்னொரு ரிசெப்ஷன் சொன்னார். என்ன இருந்தாலும் அனந்தம் உபனிஷத்துகள் ஏன்னு சொன்னால் அநேக வேத சாக்கைகள், 4 வேதங்கள் பிரசித்தம், சாக்கைகள் அனந்தம். சகசிரபத்மா சாமவேதா, சாமவேதம் மட்டும் 1000 சாக்கைகள் இருந்ததா, ருகுவேதத்தில் 101 சாக்கைகள் இருந்ததா, இப்படி நிறைய இருந்தது. ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்குன்னு, இப்போ ருகுவேதத்தில் ஒரே சாக்கை தான் இருக்கு, எதிர்வேதத்தில் தைத்தரிய சாக்கை கடைசாக்கை இவ்வளோ தான் இருக்கு, சாமவேதத்தில் 2-3 சாக்கைகள் இருக்கு, அதர்வேதத்தில் 2 சாக்கைகள் இருக்கு, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான சுஜாபான உபனிஷத்தில் கீதகேன கடப்பிரஸ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரை சாந்தோக்கியம் பிரதாரணிகின்ற அப்படின்னு சொல்லி 10 உபநிஷத்துகளாக சொல்லியிருக்கு. அதை விட இந்த 108 உபநிஷத்து லிஸ்ட்டும் கொடுத்துருக்கு, அதனால 108 சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரசித்தமான உபநிஷத்துக்கெல்லாம் பகவத்பாதால் வியாக்கியானம் பண்ணினதாக தெரியுது. ஸ்வேதாசோதர உபநிஷத்து சாட்சியம் யாருன்னு தெரியல, ஆனால் ஆச்சாரியான சம்பிரதாயத்தில் சொல்லி கொண்டிருக்கோம். இந்த நிசிம்ம தாபினிய உபநிஷத்துக்கே 2 சாப்டர், பூர்வ தாபினி உத்தர தாபினின்னு பேரு. தாபினின்னு என்ன அர்த்தம்? முதல்ல நம்ம பாபங்கள்லாம் அழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம், தபனம் பண்றது, அதை நாசம் பண்ணக்கூடியது அப்படின்னு அந்த திசிம்மருடைய அனுகிரகத்தினால சகல பாபங்களும் நமக்கு விலகி அஜானங்கள்லாம் போய் நமக்கு உயர்ந்ததான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு உபநிஷத்து. அதுல 2 பாகம், வித்தைகள் 2ன்னு சொன்னா பராவித்யா அபராவித்யான்னு. பராவித்யான்னு சொன்னா பிரம்மஜானம், யதபராயா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு அந்த பிரம்மஜானத்தை கொடுக்கக்கூடியதான விருத்திக்கு பராஜானம்னு பேர். எண்ணம் நம்ம அதே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அஜானம் போகக்கூடியதான ஞானம் நமக்கு வருமா சார்னு கேட்கக்கூடாது. வரக்காதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கள், இல்லைன்னு இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அது நிச்சயமா இந்த விரைவில் வரப்போறதுங்கிற அபிப்பிராயத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பராஜானம் பராவித்யா ஒண்ணு, அதுக்கு முன்னால எது இருந்தாலும் நமக்கு அது வருமோ அந்த மனுஷனை தயார் பண்றதுக்காக ஒரு உபநிடத்து, அதுக்குதான் அபராவித்யான்னு சொல்றது முண்டக்கோ உபநிடத்துல. அதுதான் இங்க உபாசனான்னு சொல்லியிருக்க. அதனால முதல் பாகமானது உபாசனையை பத்தி சொல்றது, 2வது பாகமானது ஞானத்தை பத்தி சொல்றது. இந்த உபாசனை பண்ணக்கூடியதான மந்திரத்துல நிருசிம்ம மந்திரம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. நிருசிம்மம் அப்படின்னு சொன்ன மனுஷியாளுக்குள்ள சிம்மமானவர் அப்படின்னு சொல்றது. சிம்மம்னா உயர்ந்தது, சிரேஷ்டங்கிற அர்த்தம். மனுஷியாளுக்குள்ள சிரேஷ்டமா இருக்கிறவர் என்ன? உத்தம புருஷத்து அந்யா பரமாத்மேத்யுதாஹ்ருதா யோலோகத்ரயமாவித்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரா யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபிஜோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ அப்படின்னு விசேஷமா பகவான சொல்லக்கூடியதான உபநிஷத்து அயல் இருக்கு நிருசிம்ம உபநிஷத்துன்னு பேர். நிருசிம்மம்னா நரசிம்மாவதாரத்தை சொல்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர், அது தப்பு இல்லை, அதுவும் ரைட்டு தான். முதல் உபநிஷத்துக்கு அந்த பேர் தான் சொல்லிட்டு இருக்கோம், நிருசிம்ம உபாசனத்தை தான் விசேஷமாக சொல்றது. 2வது பாகத்துல அந்த நிருசிம்மனா இருக்கக்கூடியதான புருஷோத்தமனா இருக்கக்கூடியதான வேதவேத்தியனா இருக்கக்கூடியதான நிர்குண பிரம்மத்தை சொல்லக்கூடியதான உபநிஷத்தாக 2வது பாகம் இருக்கு. ஆகையால் இது உபாசன பரமாகவும் இருக்கு, ஞானபரமாகவும் இருக்கு. யார் யார் எந்தெந்த வழியில இருக்கோ, யாருக்கு எது வசதியோ, யாருக்கு எதுக்கு அர்ஹதை இருக்கோ, அவளுக்கு அதை கிடைக்கும் அப்படி நிருசிம்ம உபநிஷத்து இருக்கு. இதுல முதல் அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் என்னன்னா பிரதம தாபினின்னு பேர், ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அப்படி பூர்வ உபநிடத்து உபதிர உபநிடத்து. அதுல ஒரு 9 அத்தியாயங்கள், முதல் அத்தியாயத்துல 15 மந்திரங்கள், அதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்துல 8 மந்திரங்கள் இப்படி அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் மந்திரங்கள், நம்ம ரொம்ப சின்னதா இருக்கும் போல இருக்கு. 23 உபநிடத்து உபநிடத்து மட்டும் ஒரு தடவை படிச்சு பார்த்தேன், 1 மணி நேரம் ஆச்சு. மூலத்தை மட்டும் படிக்கிறதுக்கு அவ்வளவு அப்படி அவ்வளவு. 2வது உபநிஷத்துக்கு பதில அதுல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, விசேஷம் அப்படி இருக்கட்டும். இப்ப இந்த நிருசிம்ம தாபினி உபநிஷத்துக்கு முதல்ல என்னாச்சு, உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கும் அல்ல பரமாத்மா சுத்த பிரம்மம் இருந்தார், அவரிடத்துல இருந்து பார்க்கடல் உண்டாச்சு, அந்த பார்க்கடலுக்கு நடுவில் சாட்சாத் அவர் தாமரையில நிருசிம்மூர்த்தி உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றது உபநிஷத்து. அந்த நிருசிம்மூர்த்திய நமக்கு சொல்றதுக்காக விசேஷமாக அந்த மந்திரம் ஒண்ணு சொல்லு. மந்திரம் என்ன? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படின்னு ஆரம்பிக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, உக்ரமாக இருக்கார், வீரமா இருக்கார், மகாவிஷ்ணுவா இருக்கார். அதுக்கப்புறம் ஜுவலந்தம், எல்லாவற்றையும் ஜுவலிக்கிறவர் உலகத்தையில் சர்வதோமுகம், எல்லா வியாபகமாக இருக்கார், எங்கும் வியாபித்திருக்கார், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, முன்னாலையும் பார்த்தாலையும் பின்னாலையும் பார்த்தாலையும் மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் எங்கும் அவர் தான் இருந்துட்டு இருக்கார். அவர் யார் சார்? நிருசிம்மம். எல்லோரும் அவர்கிட்ட பயப்படுவார். பீஷணம் பயப்பட்டார். அவ்வளவுதான். ஸ்வஸ்தே யதம் சிவம் பத்திரம் கல்யாணம் மங்களம் சுபம். பரமமங்கள ஸ்வரூபம். ஐயவர் பார்க்கறதுக்கு பயப்படுறா போல இருக்கிறத தவிர பரமமங்கள ஸ்வரூபம் நினைச்சா உங்களுக்கு சகலக்ஷேமும் ஏற்படுமா? அப்படிப்பட்டதான் பத்திரம். அவர் யார் தெரியுமா? மிருத்யுவுக்கு மிருத்யுவானவர். அவரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு மந்திரத்தை இதை விட ஸ்பெஷல் சொல்லப்படாது. என்ன மந்திரம்னாச்சு? அது குருமுகமாக தான் உபதேசம் வாங்கிக்கணும். அப்படா அது பிரயோஜனப்படும், வேற ஒண்ணும் இல்லை. நானும் தெரிஞ்சுக்கிறேன், புத்தகத்துல பிரிண்டா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனா குருமுகமாக அது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விசேஷம், அதுக்கு இருக்கக்கூடியதான அதுக்கு அங்க மந்திரங்கள் என்ன, பிரத்யங்க மந்திரங்கள் என்ன, உபாங்க மந்திரங்கள் என்ன, அதனுடைய பீஜம் என்ன, அதனுடைய நியாசங்கள் என்ன, இத்தனையும் நாளைக்கு வரப்போகுது. இத்தனையும் சொல்றாரு. இந்த உபநிஷத்துல மட்டும் என்னன்னா இந்த மந்திரங்களை பத்தி விசேஷமா சொல்லி, இந்த மந்திரத்துல எத்தனை பதம் சொல்லியிருக்கேன்? முன்னாலேயே சொல்லியிருக்கணும், அப்பதானே எண்ணி இருக்கேன். பாரு, பதினோரு மந்திரங்களுக்கு பதினோரு பதங்கள். உக்ரம்னு ஒரு பதம், வீரம்னு ஒரு பதம், மகாவிஷ்ணுன்னு ஒரு பதம், இப்படி வரிசையா என்னன்னா பதினோரு பதங்கள் இருக்கு. இந்த பதினோரு பதங்களும் வேதத்துல இருந்து வந்திருக்கு. வேதத்துல இந்த ஒரு பதம் உக்ரம்னு பகவானுக்கு ஏன் பேரு? இந்த காரணத்தினால பேரு. ஏன் அந்த மந்திரம் வேதத்துல இருக்கு? அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அதே போலயே வீரம்னு ஏன் சொல்றார்? வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஆகையா வேதத்துல இருக்கக்கூடியதான அத்தனை மந்திரங்களும் அங்கங்க சொல்லியிருக்கக்கூடியதான மந்திரங்களை ஒண்ண சேர்த்து இந்த மந்திரம் உண்டா இருக்கு. இதுக்கு ஓம்ங்கிற ஒரு பிரணவம் பீஜம், பிரணவம் தான் உள்ள இருக்கக்கூடியதான மந்திர சக்தி. அதே போலயே பீஜாட்சரம்னு பேரு, அது பிராணாட்சரமாகவே இருக்கு. இதுக்கு அதோட இல்ல, இதுக்கு பிராணாட்சரம் ஈம் எனக்கூடியதான எழுத்து. அந்த ஈம்ங்கிறது எப்படி சொல்லணும்? ஹிரஸ்வமா சொல்றா, தீர்க்கமா சொல்றா, புளுத்தமா சொல்றா, இல்ல எப்படி சொல்றேன்னா? நீங்க எப்படி சொன்னாலும் தனித்தனியா பலன் உண்டு. இம்னு சொன்னாலும் ஒரு பலம், ஈம்னு சொன்னா அந்த மந்திரத்தை ஓம் ஓம் ஷ்ரௌம் ஈம் அம்னு சொல்லுவா இருக்கு. அந்த ஷ்ரௌங்கிற என்ன பீஜம், ஈம்ங்கிறது என்ன பீஜம் வந்திருக்கு? அது ஹிரஸ்வமா சொன்னா என்ன லாபம், தீர்க்கமா சொன்னா என்ன லாபம், புளுத்தமா சொன்னா என்ன லாபம், முழுக்க சேர்த்தா அத்தனை லாபம்? வெறும் மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை கண்டாலே இதை கேட்டுண்டாலே உங்களுக்கு இவ்வளவு பலம் வருது. இவைகள்லாம் நான் சொல்றதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் இருக்கிற விஷயம். இத்தனை விவகாரமும் இதுல இருக்கு. ஆகையா என்னமோ ஏதோ நினைக்காதீங்க. இதை வந்து மந்திர சாஸ்திரமும் நன்னா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மந்திர சாஸ்திரத்துல என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியதான மெத்தடை இந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கேன். முன்னால சரஸ்வதி ரகசிய உபநிஷத்துன்னு ஒண்ணு சொன்னோம். அதுல வந்து பராபத்தியந்தி மத்தியமா வைக்கிறே எனக்கூடியதான நான்கு வாக்குகள் எப்படி நம்ம சரீரத்துக்குள்ளோன்னு உண்டாகிறது, அதை எப்படி இன்னொருத்தர போய் சேர்றது, எப்படி கம்யூனிகேஷன் ஒன்னா வருது, இவனுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான எண்ணம் அவனுடைய இதயத்துக்கு சேர்ந்து அவன் ரெண்டு பேரும் ஒன்றாக அவனுடைய மைண்ட்ஸ் மீட்டுன்னு சொல்றான். இங்கிலீஷ்ல இங்க மைண்ட்ஸ் மீட்டிங் இல்ல, கான்சியஸ்னஸ் அவ்வளவுதான், அது ஒன்றாயிடுறது. அப்படிங்கிற அபிப்பிராயத்தை மிக சிறந்ததான அம்சத்தை எப்படி சரஸ்வதி ரகசியோபனிஷத்து சொன்னதோ அதே போல மந்திர சாஸ்திரங்களுடைய நுட்பங்களான விஷயங்களை சொல்ல போறார். இது ஒரு ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதியானது ஆத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ஆத்மா ஜீவனுக்குள்ள இருக்கு. இந்த ஸ்வரூபமும் பரபிரம்ம ஸ்வரூபமும் அந்த ரெண்டும் ஒண்ணு என்கிறத அழகாக காட்ட போறார். அதோட இல்ல, அந்த ஜீவனானவர் அந்த மாயினுடைய மாயினால தனியான போல காணப்பட்டான் அப்படின்னு, மாயா காவித்யாச ஸ்வயமேவ பவதி அப்படிங்கிற ஒரு வச்சுண்டு அந்த ஸ்ருதியை கோட் பண்ணி அதுல இருந்து எப்படி இந்த ரெண்டா பிரிஞ்சது, நிஜமாக ரெண்டா பிரிஞ்சு போயிடுதா இல்ல பிரியக்கூடியதா பிரியாததா அப்படிங்கிற அம்சத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி அந்த அம்சத்தை சொல்ல வர்ற கடைசியில துவைத்தமும் சுக்கமா அத்வைத்தமும் சுக்கமான ஐயர்வாள் பாடினர். ஆனா விவகாரம் என்ன தெரியுமோ, இதுக்கு முன்னால ராஜா சார் சொன்னார், நம்மாழ்வார்னு அவர் சொன்னார். இவர் சொன்னதுனால இன்னைக்கு எனக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. ஏன் தெரியுமோ, இது போல ஏதாவது வார்த்தை கேட்டுட்டா நம்ம நாராயணசாமி இருக்காரு, அடுத்த லெக்சர் நம்மாழ்வாரை பத்தி நீங்க பேசிட்டு கோப்பாரு. என்னடா இது பயமா இருக்கு, எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பாசுரங்கள்லாம் எனக்கு தெரியும், பாத்துருக்கேன். என்னடா விவகாரம்னா நமக்கு இந்த லைன்ல இருந்து தனியா போயிடுவோம்னு ஒரு பயம் இல்ல. நம்மாழ்வார் பாத்திரங்கள்லாம் அத்வைத்த அழகா சொல்றது. அது நிஜமாகவே அவர் அப்படிதான். அதுல ஒண்ணும் விசேஷம் இல்லை. நம்மாழ்வார்னு சொல்றதுக்கு அவர் வேற விருப்பத்தை சொன்னார், நம்ம கெடுக்க வந்தாலும் அப்படி இல்லை. நம்மாழ்வார் நிஜமாகவே ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர். அதுல என்ன விசேஷம்னா, ஒரு மனுஷன் துவைத்தியா இருக்கான், அத்வைத்தியா இருக்கான், விசிஷ்டா அத்வைத்தியா இருக்காங்கிறது வித்தியாசமே கிடையாது. அவன் எதுவாவது இருக்கட்டும், நம்ம அத்வைத்தத்துக்கு எது பரஸ்பரம் தைரியம்னா விருத்தியது, எங்களுக்கு சண்டையே கிடையாது. ஏ அதாவது அந்தந்த லெவல்ல இருக்க துவைதமும் ஒரு லெவல்ல இருக்கு. வியாபாரிக்க லெவல்ல துவைதம் வேண்டியதுதான். சாப்பிடப்ப அண்ணன் வேற நான் வேற வச்சுட்டு தானே அண்ணத்தை சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு திருப்தி ஏற்பட்டப்ப அகமன்னாதோ அகமன்னாதோ, இது முன்னால சொல்ல வேண்டியதுதானே. பத்திக்கிறப்ப அண்ணத்தை போடுறியா சீக்கிரமா, டைம் ஆச்சு, என்ன டைம் பிரகாரம் போடுறீங்க, ஆட்டுக்காரியோட சட்டை போடுறீங்க, அப்படி எல்லாம் கிடையாது. பசிக்கிறதுக்கு பசிக்கிற சந்தர்ப்பத்தில் நான் வேற அண்ணன் வேற சாப்பிடணும் அப்படின்னா, பச்சைப்படி திருப்தி சாப்பிடுறது திருப்தி ஏற்பட்டா அப்புறம் சங்கீதம் பாடுற பாய் அப்படிங்கிற அதெல்லாம் இந்த வந்து உபரிஷத்துல வரப்போறது. நாளைக்கு சொல்ல போறேன், இத்தனை 11 ருக்குல இருந்து இந்த மந்திரத்தை சேர்த்தோம். இதுக்கு இந்த பீஜம், இந்த ஹதய நியாசம், இந்த சிகா நியாசம், சிரோ நியாசம், இந்த நியாசங்கள்லாம் ஏன் பண்றேன், அத்தனை விஷயம் சொல்லி இதெல்லாம் பேசிஸ். இதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்ததாக அத்வைத்தம் வரப்போறது. ஆகையால் துவைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ நமக்கு விரோதம் இல்லை. அது இந்த அத்வைத்த நிலையை புரிந்து கொள்வதற்காக வந்ததான படியெட்டுகள் அப்படிங்கிறது அன்னைக்கு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. சொன்னா இந்த அம்சத்தை தான் சொல்லியிருக்கார். நமக்கு விசிஷ்டாத்வைத்தம்னு அதுலயே புடிச்சுட்டு இருக்கப்படாது. ஏன்னா விசாரயன் நாமரணன் நைவாத்மா நம் லபேதே ஜன்மாந்தரே லபே தெய்வ பிரதிபந்த க்ஷயே சதி அப்படின்னு விசாரம் பண்ணி பண்ணி அதை கணக்கில் ஏன் கவலைப்படுறேன். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச கிஷ்டி, அம்பாளுடைய கட்டாட்ச கிஷ்டி நம்ம கையில இருக்கு, அதை வச்சுட்டு ஊரை ஜெயிப்போம்னு சொல்ல விதமாக ஒரு கவலையும் வேண்டாம். அம்பாள் இருக்கா, நம்மளுக்கு சகல சக்தியும் இருக்கு. இந்த ஜென்மாவில விசிஷ்டாத்வைதமா துவைதமான்னு சேரப்படணும். கடைசியில் எங்க வந்து சேர போறது, இங்க தான். இங்க தத்துவ லோகம்னு ஒரு புத்தகம் அங்க இருந்து வந்திருக்காரு. தத்துவத்தை ஆலோகம் பண்றாராம். அது பேரு வச்சிருக்க பாருங்க, அந்த தத்துவங்கிறத கிட்ட இருக்கிறதா எட்டி இருக்கிறதா எல்லாம் ஒரே அத்வைத தத்துவமா இருக்கு. ஒரு சமுத்திரம் எப்படி ஒரு அத்வைத தத்துவமா இருக்கோ, ஆனா அதுக்குள்ள சூழல் ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கும், ஒரு மீன் எரிஞ்சு குதிக்கும். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதமும் துவைதமும் இருக்கு. அதெல்லாம் எங்க வந்து சேர்றது, எல்லாம் வந்து எதா நதியினால் சாகரோகத்தின்னு இந்த ஆத்ம அனுபவத்துல வந்து சேர்றது. இது வைகுண்ட லோகம் போன பிறகு அனுபவம் இல்ல, இங்கேயே இப்பொழுதே இந்த சரீரத்துல இருக்கும் பொழுதே கொடுக்கக்கூடியதான அத்வைத அனுபவம் அது வரதுன்னு என்று சொல்லக்கூடியதான உபனிஷத்தாக நிருசிம்மதா பெரிய உபநிஷத்து அழகா அமைஞ்சிருக்கு. இந்த உபநிஷத்துல சொல்லக்கூடிய அம்சங்கள்லாம் டிஜிட்டலா போடணும்னு சொல்லிட்டார் ராஜா. நினைச்சா அது எப்படி சொல்லுங்க பாக்கலாம். சாதாரணமாக மனுஷன் நினைச்சா அது சத்திய சங்கல்பம் இப்படி அப்படியா இருக்கும். ராஜா நினைச்சா சஸ்வராஜ் பவதி அப்படின்னு தானே ஆயிடும். அப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு இத்தனைக்கும் காரணம் உங்களுடைய என் மேல வைத்துட்டு இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு அபிமானம், அது அப்படியே இருக்கணும். உங்களுக்கெல்லாம் சகல க்ஷேமும் ஏற்படணும். ஆச்சாரியாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் ஏற்படணும். ஏதோ சஷ்டி விதி பூர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எத்தனை அர்த்த பூர்த்தி ஆனாலும் ஆச்சாரியர்கள் எத்தனை நாள் இதயத்தில் இருந்து கொண்டு சொல்ல வைக்கிறாரோ அத்தனை நாள் நாம் சொல்ல தயார். அது அவர் தான் பண்ணி கொடுக்கணும், நாமெல்லாம் நிமித்த மாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆச்சாரியாருடைய பாதபத்மங்கள்ல அனந்த நமஸ்காரங்களை சொல்லிவிட்டு முக்கியமாக வந்திருந்த ராஜா அவர்களுக்கும் மணிவர்களுக்கும் அதோட நம்ம நாராயணசாமி குரூப்ல எல்லோருக்கும் அவளுக்கு எல்லோருக்கும் பகவத் அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு முன்னால பகவத்கீதை கர்ணபயமா அழகா பாடினா தம்பதிகள் பார்வதி பரமேஸ்வர ஆளாட்டம் அவளுக்கும் அதற்கும் முன்னால அது கலக்கம் அவ வம்சமே அந்த சங்கீதத்துக்கு ஆத்மாவை அர்ப்பணம் பண்ணிட்டான் அர்ப்பணம் பண்ணிட்டு உயர்ந்ததான ஒரு வம்சம் அவள்னா சகலட்சயமா இருக்கணும் என்று பிரகாரம் பிரார்த்தித்துக் கொண்டு குரு குருபா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி குருபாதாரங்கள உங்களுடைய சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனந்த கோடி புரஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு இதோட நிற்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6:30 மணிக்கு வந்துருவோம்.